புலவனும் கூடத்தில் உத்தமனும் திறனில் உறுதியாக கல்லறி அன்படும் தொடர்பு கீழப்படுத்தி தருகன் பார்த்து கள்ளவனை பசுபோத கவலமடு கழிக்கும் கருணையிலும் வெள்ளமதம் போய் சித்தி வழத்தில் இணைந்து வரும் நிகழ்ச்சித்தான். நேசம் நிறைந்த உள்ளத்தால் நீளம் நிறைந்த மணிகண்டத்து ஈசன் அடியார் உரிமையினை எல்லா உயிரும் தொடையெடுத்து தேசம் உய திருத்தொண்ட தொகை முன்பணித்த திருவாளன் வாசமலர் வெண்கடன் வணங்கி வந்த பிறப்பை வணங்குவார். கூழியர் ஹோன் வெப்பொழித்த புகழியர் ஹோன் கடல் போற்றி ஆழி முசை கண்ணுகத்து நடைமுறை அறிவோற்றி வாழி திருநாவலூர் அந்தமன் திறம்போற்றி உரிமை திருவாரூர் திருத்தாள் இளமல்ல முருக பெருமானுடைய திருவருளின் நாளில் கூடியிருக்கின்ற அடியார் திருப்பத்தமா அவருடைய பொன்னார் திருவடிய அடியனுடைய சிறந்தாழ்ந்த வணக்கங்களை முதற்கம் தெரிவித்துக் கொண்டு முருகன் பொருட்பாடு சபையின் சார்பாக பெரியபுராண தொடர் சொற்பொழிவு மகான் ஸ்ரீ முருகப்பு சுவாமிய திருக்கோயிலே மிகவும் சிறும் சிறப்பாக நடைபெற்று வருகின்ற வேளையில் இந்த நிகழ்ச்சிக்கு தன்னுடைய முழு ஆதரவும் ஒத்துழைப்பும் தருகின்ற மாணிக்கவாச அரமனை சார்ந்த அன்பர்கள் அனைவருடைய திருவடியுடைய நன்றி வணக்கத்தையும் முதற்கம் தெரிவித்துக் கொண்டு
முதல் உபதேசம் நான்காவது திருப்பாடல் அற்புதமான அந்த ப்ராசஸ் சொல்ற சிவம் என்று சொல்லக்கூடிய சிவம் எங்கே இருந்தும் இல்லை, இந்த சிவம் நமக்கு உள்ளேயே இருக்கின்றது என்பதை உணர் என்பதை உபதேச மொழியாக எடுத்து சொன்ன ஈடு இணையில்லாத ஒரு அற்புத திருப்பாடல் இந்த திருப்பாடல் நான்காவது மந்திரம் உபதேசம்.
தேயின் கோயிலிருந்து குடி கொண்ட போன்னந்தே குடி கொண்ட போன்னந்தேயினும் மலம்
எழுங்கனல் சொன்ன இல்லையா, சிவம் மூங்கிலாக இருந்த இடங்கள் உண்டு. திருநெல்வேலி என்று சொல்லக்கூடிய நெல்வேலி பெருமாள் சீர்காழியிலே மூங்கில் வடிவத்திலே சிவம் நிற்கின்றது. அதனாலதான் பெங்குரு சிவபெருமான் மூங்கில் வடிவத்திலே நிற்கின்ற அந்த தன்மை தீ என்று சொல்லக்கூடிய நிலையிலே இந்த மூங்கிலே தீ எவ்வாறு மறைந்து பாலிற் படுமை போல் மறைய நின்றுள்ளார். யார் அவன்? மாமணி சோதியா. சோதியாக இருக்கின்ற அது மூங்கிலே இருக்கக்கூடிய தீயை போல இந்த மெய் எனும் கோயிலிலே தீயாக விளங்குவது சிவம். அப்படிப்பட்ட அந்த சிவத்தை முதலிலே நினைக்க வேண்டிய எழுப்ப வேண்டிய இடம் சூரிய மண்டலம் ஆகிய மூலாதாரமாகிய நிலை. முதல்ல அங்க டச் பண்ற எங்கே இருந்து இது கிளம்ப வேண்டும் சொன்னா, இதற்கு இந்த நெறிக்கு முதலிலே நாம் நினைக்க வேண்டியது ஆரூர் என்று சொல்லக்கூடிய திருவாரூர் பெருமான். ஆரூர் பெருமான் தான் அதற்கு முதல் வழிகாட்டுவர். அவருடைய தாளை முன்னாக வைத்து வணங்க வேண்டும். தலைக்காவல் முன்வைத்து என்பதாக சொல்லுகின்ற முதல் திருப்பாடலிலே ஆரூர் பெருமானை எண்ணுதல், ஆரூர் பெருமானை முன்னிட்டுத்தான் எல்லாம் செய்ய வேண்டும். திருவாரூர் பெருமான் தான் சூரிய மண்டல நிலை என்று சொல்லக்கூடிய நிலையிலே தோயமதாய் எழும் சூரியனாமே. உள்ளுக்குள்ளே சூரியனாக இருக்கக்கூடிய நிலையிலே இதை அங்கி உதயம் செய்தல் என்ற இடம் இந்த திருவாரூர் ஆகிய இடம். அங்கதான் உதயம் செய்வார். அங்கி உதயம் செய்கின்ற இடமாக விளங்குவது திருவாரூர். இந்த திருவாரூரிலேதான் இந்த சோதி என்று சொல்லக்கூடிய உள்ளுக்குள்ளே இருக்கக்கூடிய தீயானது தோன்றுகின்ற இடம், அங்கி உதயமாகின்ற இடம், அது அங்கி பிறத்தலாகிய இடம். அதனாலே ஆர் ஊரில் பிறத்தல் என்பது அங்கேதான் இந்த சிவம் என்று சொல்லக்கூடிய நெறி பிறக்கின்ற இடம். அதனால திருவாரூர் பிறந்தார்கள் எல்லாருக்கும் அடியு. பிறப்பு என்பது நம்முடைய பிறப்பு அல்ல, சிவம் என்பது தோன்றிய இடமாக அதை வைக்க வேண்டும். அதனாலதான் ஆரூரில் பிறத்தல் என்பது நெறியே தவிர ஆரூரில் பிறக்கிறது நெறி. சிவம் என்று சொல்லக்கூடிய சிவத்தை திருவாரூர் முன்னாக வைக்க வேண்டும். திருவாசகத்திலே திருவாரூர் பற்றிய குறிப்புடைய பதிகங்கள் மொத்தம் எத்தனை அப்படின்னு ஒரு கணக்கு உண்டு. எங்கெங்கெல்லாம் திருவாரூர் பற்றி சொல்லுகின்றாரோ அங்கெங்கெல்லாம் இந்த யோக நிலையிலே மூலாதாரத்திலே இருக்கக்கூடிய சிவத்தை எழுப்புதல். ஃபார் யுவர் ரெடி ரெக்கன ஒன்னு கீர்த்தி திரு அகவல் தேனவர் சோலை என்று சொல்லக்கூடிய நிலை. இரண்டாவது போற்றி திரு அகவல் ஆரூர் அமர்ந்த அரசே போற்றி. மூன்றாவது திருத்தலேனம் 11:2. நாலாவது திருப்புலம்பல் 39:1. அஞ்சாவது நீத்தல் விண்ணப்பம் 6:3. ஆறாவது திருத்தசாங்கம் 19:1. குயிர்பத்து 18:9. இந்த குயிர்பத்து 18 9வது பாடல் ஏன் அப்படிங்கிற காரணத்தை இந்த 5 முடிச்சீங்கன்னா தெரியும். அதனால அது பயனாக விளங்குவது. 6 திருவாரூர், திருவாரூர் என்ற நெறிக்கு பயன் குயிர்பத்து 18:9. ஆரூர் எங்க இருக்காதுல்ல அப்படின்னு நீங்க உடனே போய் வீட்டுல போய் படிச்சுட்டு என்ன கேட்கறதுக்குரிய வாய்ப்பு உண்டு. அதனால நான் இப்பயே சொல்லிடுறேன். அதனால குயிர்பத்து 18:9 பயனாக விளங்குகின்ற அந்த பாடலை மட்டும் நம்ம படிச்சுட்டு மீதி இருக்கக்கூடியது வீட்டில் நீங்க படிக்க வேண்டிய இடங்கள் எத்தனை இடம்? 6 புரிஞ்சுக்கிட்டீங்களா? 6 யார்கிட்ட இல்ல. கீர்த்தி திருவகவல், போற்றி திருவகவல், ஆரூர் அமர்ந்தரசு, திருக்கல்யாணம் 11:2, 39:1, 6:3, 19:1 பிளஸ்
18:1. தீருடை செங்கமலத்தில் பாரிடை பாதங்கள் பாட்டி
செங்கமலம் என்று சொல்லக்கூடிய செங்கமலமாகிய அந்த இதிலே இருக்கக்கூடிய செல்வன் அப்படிங்கிறது திருவாரூர் செல்வன். மூலாதாரத்திலே விளங்கக்கூடிய அந்த செல்வன் என்று சொல்லக்கூடிய அவனை வணங்கி தொடங்கும் அந்த நெறியாக அதை அமைக்கும். ஆரூரில் பிறத்தல் என்ற நெறி இங்கேதான் நமக்கு டர்னிங் பாயிண்ட் அமையும். குரு என்று சொல்லக்கூடியவர் உதயமாகின்ற நிலை. இதுவரையிலும் உலக இன்பம் உலகத்தில் சேர்ந்து கொண்டே இருந்த நாம் உள்முக நெறியாக உள்ளுக்குள்ளே சிவத்தை வணங்கும் நெறியாக சிவத்தை வெளிப்படச் செய்தல் வேண்டும். குருவாக அவரை உள்ளே இருந்து வெளியிலே கொண்டு வர வேண்டுமே தவிர வெளியிலே இருந்து வருபவர் குரு அல்ல. ப்ராசஸ் எப்படின்னா நாமெல்லாம் நினைத்துக் கொண்டிருக்கிறது திருப்பரந்துரைக்கு குரு வந்தார்னு. ஈர்த்து என்னை ஆட்கொண்ட எந்தை பெருமானே ப்ராசஸ் வேற. அதே உபதேசத்துல சொல்றாரு ப்ராசஸ் இப்படி இல்ல. நீ வெளியில இருந்து வந்து உள்ள எடுத்துட்டு போறது இல்ல, உள்ளிருந்து வந்து அவர் உள்ளுக்குள்ளே நம்மை அடங்க செய்தார் என்று நெறி. இந்த அற்புதமாக இந்த ப்ராசஸ் சொல்றாரு. இது இப்போ திருவாரூரிலே நம் பிறந்த நிலை என்ற அந்த அங்கி உதயமானோன்னா என்ன ஆகும்? அன்பு நிலை என்று சொல்லக்கூடிய நிலையிலே இந்த இருந்த உயிர் அருள் நிலை என்ற நிலைக்கு மாறும். அன்பு என்பதாக நின்ற நிலையிலே இருப்பது அருள் என்பதாக மாறும். அருள் என்பதையே கண்ணாக கொண்டு அது காணுவதற்கு தொடங்கும். அதுதான் இரண்டாவது மந்திரத்திலே தொடர்ந்து சொல்றாங்க. அருள் என்பதை தன்னாக கண்டு அது வழங்குவதற்கு அமையும் நிலை என்பதாக சொன்னால் அது அன்பு நிலையிலே முன்னாடி நிற்க வேண்டும். எல்லா உயிரிடத்திலேயும் அன்பு செலுத்துகின்ற நிலையிலே அந்த உயிர் நின்ற பக்குவ நிலையிலே இருக்கணும். அப்பதான் அங்கே உதயமாகும். திடீர்னு ப்ராசஸ் தெரிஞ்சுக்கிட்டோன்னே ரைட்டு சார், இன்னைக்கு போயிட்டு திருவாரூர் பெருமானை உள்ளுக்குள்ள நினைச்சு உள்ள நீங்க அங்கி உதயமாகதான் பார்த்தா அங்கி அன்பு என நின்ற நிலையிலே உயிர் முதலிலே நிற்க வேண்டியது தகுதி. முதல்ல அன்பு நிலையிலே இருந்தாதான் அருள் நிலைக்கு மாறும். அன்பு நிலையிலே இருக்கின்ற இந்த உயிர் பழம் என்று சொல்லக்கூடியது வரணும்னா அதற்கு உரிய நிலையிலே அன்பு என்ற நிலையிலே அது கனிந்து விளங்க வேண்டும். எல்லா உயிர்களிடத்திலேயும் அது அன்பு செலுத்துகின்ற நிலையிலே அன்பு நிலையிலே நிற்கின்ற இந்த உயிர்கள் பக்குவப்பட்ட நிலையிலே நிற்கின்ற பொழுது அங்கே சிவம் அருளாக அது மாறும். இது சூரிய மண்டல நிலையிலே இருந்து மதிமண்டல நிலைக்கு செல்லுகின்ற பகுதிக்கு ஆதாரமாக விளங்குகின்ற இரண்டாவது உபதேசம் கடும்பு அறுத்தான் எங்கள் கண்ணுதல் நந்தி. கடும்பு அறுத்தான் எங்கள் கண்ணுதல் நந்தி என்பதாக இந்த திருமந்திரம் இரண்டாவது ப்ராசஸ்க்கு நம்மளை அழைத்து செல்லுகின்றது. மிக அற்புதமான நிலையிலே இந்த மந்திரத்தை அமைக்கின்றார் திருமண பெருமான். இரண்டாவது மந்திரம்
கழிம்பருத்தானருள் கண்டே தேழிம்பனதாக கதிரொளி காட்டி
பளிங்கில் பவளம் பதித்தல், ஆன்மாவில் சிவம் பதிந்த நிலை. பளிங்கு தான் எதை சார்ந்திருக்கிறதோ அதை ரிஃப்ளெக்ட் பண்ணும். பளிங்கு என்று சொல்லக்கூடிய நிலையிலே ஆன்மாவும் சிவம் என்று சொல்லக்கூடியது பவளமாகவும் அதில் பதிந்த காரணத்தினாலதான் அதற்கு பதி என்ற பெயரே அங்கே குரு நின்ற நிலைக்கு வந்தது. குருவாக வந்தவர் இப்பொழுது அன்பு என நின்ற நிலையிலே இருந்த இந்த ஆன்மாவினுடைய அருளாகிய கண்ணை விழிப்பித்தல் என்ற செயலை செய்தார். அருட்கண்ணை விழிப்பித்தார். அப்ப அதுவரையிலும் தூங்கிட்டு தான் இருக்கணும். நம்ம விழித்துக் கொண்டு இருக்கின்றேன்னு நான் சொல்லலாமே தவிர எப்பொழுது எனக்கு அருளாகிய கண் விழிக்கிறதோ அப்போதுதான் உண்மையிலேயே நான் விழித்த நிலை. விழித்திருந்தும் உள்ள கருத்தினை இழந்தேன் என்று சொல்லுவார் மணிவாசகர். வெள்ளம் விழித்திருக்கிறேன் விழித்திருக்கிறேன்னு சொல்றீங்களே, விழித்தது அதுவா? கழும்பு என்று சொல்லக்கூடிய இந்த ஆணவ மலத்தை அறுத்தல் என்ற நிலை. அங்கி உதயமானாதான், குரு உதயமானாதால் கழிம்பு அறும். இல்லனா கழிம்பு என்னதான் போட்டாலும் கழிம்பு என்பதை அறுத்தார் என்ற சொல் உபதேச சொல். இதை மணிவாசக பெருமான் மிக அற்புதமாக பயன்படுத்துவார். அறுத்தான்னு சொன்னால் கழிம்பை அறுக்கின்ற பொழுது எப்படி அறுத்தானா, பல்லோரும் கால எந்த பகுபாசம் அறுத்தானே. யார் பார்த்தாங்க? எல்லாரும் பார்க்கிறப்பா தான் வந்தா எங்க சிவம். சும்மா தனியா வந்து ரூம்ல கூட்டிட்டு போயிட்டு பாப்பா மணிவாசகம் நமக்கு மட்டும் கொடுக்கறது இல்ல. இந்த நிலை இதுவரையிலும் யாருக்கும் கிடைக்காத ஒரு பேரின்ப நிலை என்பதனாலேதான் மணிவாசகமாகிய திருவாசகத்திற்கு மேல் நூலில் இந்த மாதிரியான அனுபவம், இந்த மாதிரியான ஒரு நிலை, கடந்த நிலை அனுபவத்தை பேசுவது திருவாசகம். இந்த அனுபவம் கழும்பறுத்தான் என்ற அனுபவம் எப்படி என்பதாக சொன்னால் இது இப்படித்தான் என்று பிராக்டிக்கல் செயல்முறை அனுபவமாக அனுபவித்து சொன்னது திருவாசகம். பல்லோரும் காண எங்கள் பசுபாசம் என்பது கழும்பு, கழும்பறுத்தான் எங்கள் கண்ணுதல் நந்தி. அதுலேயும் இன்னும் சிறப்பா சொன்னால் கண்ணுதல் நந்தி. நந்தி முதல் கண்ணை உடையது சிவம் மட்டுமே, சிவம்தான் என்னுடைய கழிம்பை அறுக்க முடியும், என்னுடைய பசுபாசமத்தை அறுக்க வேண்டும் சொன்னால் சிவத்திற்கு மட்டும்தான் அது முடியும் என்பதனாலே முதற்கண்ணை உடைய சிவம் வந்து அறுத்தது. கழிம்பறுத்தான் எங்கள் நந்தின்னு சொல்லி நிறுத்தல. யாரு? கண்முதல் நந்தி. ஏன் கண்முதல்? திருவாசகம் கண்ணுதல் என்ற அந்த திருவாசகத்தினுடைய நிலைக்கு மிக அற்புதமாக சிவபுராணத்திலே ஒன்று காட்டுவார். கண்ணுதலால் தன் கருணை கண்காட்ட வந்தேன். அப்ப அருக்கண்ணை காட்டணும்னு சொன்னா கண்ணுதல் சிவம் வந்தாதான் அருக்கண் விழிப்பிக்கும் நிலை வரும். அந்த அருக்கண் விழிப்பிக்கும் நிலையை தான் இங்க சொல்ற. தன் கருணை கண்ணை காட்ட வேண்டும் என்பதாக சொன்னால் அருக்கண்ணை விழிப்பித்தல் என்ற நிலையை தான் கருணை கண் காட்டுதல் என்ற பொருள். கழிம்பருத்தான் எங்கள் கண்ணுதல் நந்தி எதற்காக வந்தாரா? தன் கருணை கண் காட்ட வந்தார். தன்னுடைய கருணையாகிய கண், அருளாகிய கண் அதுல பதிஞ்சிருச்சுன்னா இப்பொழுது எங்கு பார்த்தாலும் எல்லாம் சிவமாக தெரியும். வேறுபாடு இருக்காது. போட்ட கண்ணாடி பச்சையா இருந்ததுன்னா பார்க்கறது அத்தனையும் பச்சையா தான் தெரியும். சார் எனக்கு பச்சையா தெரியலன்னா கண்ணாடி என்ன இருக்குன்றதுதான் முக்கியம். அருளாகிய கண் வந்துருச்சுன்னு சொன்னா இப்பொழுது பேதம் வராது. அவிரோத ஞானம் என்று சொல்லக்கூடிய ஞானம் அங்கே நிற்கும். முன்னாடி இருந்ததெல்லாம் விரோத ஞானம். வேண்டியவர் வேண்டாதவர், இது முக்கியம், இது தள்ளு, இது எடு, இதை சேர்த்துக்கோ, அதை தள்ளிடு, கிடையாது. அவிரோத ஞானம் என்று சொல்லக்கூடிய நிலையிலே அருளாகிய கண் விழிப்பித்தல் என்பது நெறிக்கு, அந்த அகத்தியமாகிய சிவராஜ யோக நெறிக்கு முதல் நிலை. அதுதான் அந்த முதல் நிலையை பற்றி சொல்லுகின்றார். இன்றனுக்கு அருகி இருள் கடிந்திட்டு பசுபாசம் அறுத்து என்னுள் எழும் பரஞ்சோதி. எந்த சோதி எழுந்ததுன்னா எழும் பரஞ்சோதி. சிவசூரியன் இங்கேதான் உதயமாக்குன்றது. பசுபாசம் அறுத்த பொழுது அறுத்த நிலையிலே இப்பொழுது சிவமானது கொஞ்சம் கொஞ்சம் கொஞ்சமாக மேலே வர ஆரம்பிக்கும். முதல் நிலை சூரிய மண்டல நிலை என்று சொல்லக்கூடிய நிலையிலே ஆட்கொள்ளுகின்ற நிலை. சிவசூரியன் என்று சொல்லக்கூடிய சிவசூரியன் உதிக்கும் நிலை. இந்த சூரிய மண்டலத்தை தாண்டி அடுத்த மண்டலமாக விளங்குவது மதி மண்டலமாகிய இரு சுடர் சொன்னார் இல்லையா, அதுல இரண்டாவது மதிமண்டலம். மதிமண்டலத்தை பற்றி பேசுகின்ற திருப்பாடல் ஆறாவது உபதேசம் மிக அற்புதமாக மதி என்று சொல்லக்கூடிய மதிமண்டலத்தை பற்றி சொல்லுகின்றது. இங்க என்ன ஆகும் என்பதாக சொல்றார்.
மலங்களைந்தாமேன மாற்றிய அருளி மலங்களைந்தான சதாசிவமான
மலங்கள் ஐந்து. ஐந்து வகையான மலங்களை மாற்ற வேண்டும் சொன்னா ஐமுகமாகிய சதாசிவத்தை பற்றிய குறிப்பு அங்கே சொல்லுது. ஐந்து என்று சொல்லக்கூடியது ஐந்து புலங்கள் என்று சொல்லக்கூடிய புலங்கள் வழியாக போய்தான் இந்த ஆன்மாவானது கீழ்நிலைக்கு போகுது. வழி எதுன்னு சொன்னால் இந்த புலங்கள் என்று சொல்லக்கூடியதுதான் வழியாக அமைகின்றது. இந்த உலக இன்பங்கள் என்று சொல்லக்கூடிய உலக இன்பங்களை அனுபவிப்பதற்கு வாயிலாக பொறி வாயில் என்பதாக அமைந்தது இந்த அஞ்சு. இந்த அஞ்சையும் என்ன பண்ணாரா, மதிமண்டலத்துல இரண்டாவது ஸ்டெப் என்ன பண்ணாரா, இந்த அஞ்சையும் அமுகமாக ஊறி உள்ள தள்ளார். இந்த அஞ்சு புலங்களும் சிவத்தையே அனுபவிக்கின்ற புலங்களாக மாற்றினார். மலங்கள் ஐந்தாம் என மாற்றி சதாசிவமாக நின்று செய்வார்கள். பதி என்ற நிலையில இருந்து தன்னுடைய பதியாகிய நிலையை அருளாகிய கண்ணை பதிவித்தல் என்பதாகிய செய்த அவர் ப்ராசஸ் இதெல்லாம். இரண்டாவது நிலையில என்ன பண்ணுவார், அருக்கண்ணை விழிப்பித்த பிறகு இரண்டாவது நிலையில என்ன பண்ணாரு, மதி மண்டலமாகிய இந்த நிலையிலே புலன்களினுடைய சிலத்தையை மாற்றுதல். இது ரொம்ப முக்கியம். இதைதான் நீத்தல் விண்ணப்பத்திலே பல இடங்களிலே சொல்லிருக்கேன். புலன்கள் என்று சொல்லக்கூடிய இந்த புலன்கள் வெளியிலே போன புலன்களை உள்ளுக்குள்ளே தள்ளுதல். சிந்தனை அதுதான் முதல்ல முக்கியம். சிந்தனை நிந்தனக்கு ஆகும். முதல்ல நம்ம எதை கட்டுப்படுத்தி கொண்டு வரணும்னா சிந்தனையை இங்க வைக்கணும். உபதேசத்துல சித்தனையை வச்சீங்கன்னா நந்தியோக நெறி என்பதற்குரிய எல்லா நெறியையும் சிவமே விளக்கும். ஒண்ணு வேணா, உபதேசத்திலேயே சிந்தனை இருந்தா போதும், திருவாசகம் அப்படியே வந்து கைகொடுத்து நிற்கிறது. திருவாசகம் என்பது எவ்வளவு தூரம் நமக்கு பயன்படும் என்பது ஒவ்வொரு நூலையும் உள்ளே செல்லுகின்ற போதுதான் திருவாசகத்தினுடைய பயன் புரியும். இந்த புலன்கள் என்று சொல்லக்கூடிய புலன்கள் தான் கல்பிரிட்ஸ். அதற்கு மெயின் சுவிட்ச் எதுனா சிந்தனை. சிந்தனை என்ன பண்ணுது, ரைட்ரா ஓடரா ராஜா ஓடரா ராஜான்னு எல்லாத்தையும் விரட்டி அஞ்சு புலகம் அஞ்சு பக்கம் எழுதுது. சிந்தனை முதல்ல சிவத்தின் இடத்திலே வைங்கள் என்பதாக சொன்னார் அப்பர் பெருமான். சிந்திப்பார் மனத்தார் சிவன். ஃபர்ஸ்ட் ரூல், ரூல் நம்பர் ஒன். ரூல் நம்பர் டூ, பிளீஸ் ஃபாலோ த ரூல் நம்பர் ஒன். சிந்திப்பார் மனத்தார் சிவன், சிந்தனை நிந்தனக்கு ஆக்கி. இரண்டாவது, சென்று பற்றும் கருவி மனமும் கண்ணும். இந்த மனம்ன்றது பாத்தீங்கன்னா ஏதாவது வந்து அதுகிட்ட சேரணும்ன்றது இல்ல, இது பாட்டுக்கு சல்லுன்னு பறந்துடும். இங்க இருந்து நீங்க கொடைக்கானல்ல இருக்கிறவரை நினைச்சீங்கன்னா டப்புன்னு மனம் கொடைக்கானல் போயிடுச்சு, பஸ்ஸுக்கு டிக்கெட் கொடுக்காம. கொடைக்கானல் இல்லைங்க, இங்க இருந்து எங்க வேணா அனுப்பலாம் மனத்தை. மனம் என்பது சென்று பற்றும் கருவி, கண் என்பதும் சென்று பற்றும் கருவி. கண்ணுக்கு பொருள் பிடிக்க வந்து சேரணும்ன்ற அவசியம் இல்லை, கண்ணு போய் பிடிக்கும். அதனால கண்ணும் மனமும் ரெண்டும் மிக மிக டேஞ்சரான புலன்கள். முதல்ல சிந்தனையை சொன்ன மணிவாசக பெருமான் இரண்டாவதா பிடிக்கிறார். எதை பிடிக்கணும்னா, நாயினேன் தன் கண்கினை நின் திருப்பாக போரு தாக்கின்னு ஒரு கடிவாளம் போடுறார். குதிரைக்கு கடிவாளம் போடுற மாதிரி இந்த பக்கம் இது ரெண்டு ப்ராசஸ் முடிஞ்சிச்சுன்னா போதும், நீதி எல்லாம் சிவபெருமான் பாத்துக்குவாரு. இது ரெண்டும் முடிஞ்சா போதும். ஆனா இது ரெண்டும் முடிகிற காரியமா, சிந்தனையும் கண்ணும் இந்த இரண்டு தான் எல்லாவற்றுக்கும் அடிப்படை. அதற்கு சதாசிவம் என்ற நிலையிலே சிவம் இருக்கிறது. ஏழு நிலைகளிலே சிவம் இருந்து உணர்த்துவது இந்த உபதேசம். நடே சொன்ன யாருமே இது வரல கேட்கல. ஏழு பொருள் சொன்னீங்களே, ஏழுத்துக்கும் என்ன பொருள்னு யாராவது கேட்பாங்கன்னு கேட்டோம். ஏழு பெயர்களை கொண்டு இந்த சிவத்தை குறிக்கிறார்னு சொல்லியிருக்கிறோம். ஒன்னு ஒன்னா சொல்ற, எது வரலையோ அதை பிடிக்கும். சதாசிவம் என்ற பெயர் இங்க குறிக்கிறார். நந்தி, சதாசிவம், அரண், குரு, சிவம் இப்படி சொல்லிட்டு வர்றார். அரண் சதாசிவம் என்ற சதாசிவத்தை குறிப்பது, குரு என்ற நிலையிலே குருவாகி அந்த சிவத்திற்கு சதாசிவம் என்ற பெயரை இங்கேதான் குறிக்கிறார். சதாசிவம் என்பது என்ன பண்ணாரா, நமக்கு எல்லா நலங்களையும் அவர் கொடுப்பார். எல்லா நலமும் நலத்தையே செய்வது சிவம். சிவம் எப்பொழுதும் நன்மையே செய்யும். அதனால அந்த சிவத்திற்கு பெயர் நன்மை பொருள்னே சிவத்திற்கு பெயர். வேற இந்த உலகத்துல எந்த பொருளும் நன்மைன்னு சொல்லிட்டு வந்து தீமையில தான் முடியும். எதை வேணா எடுத்துங்க, இந்த உலகத்துல நன்மைன்னு எதை முதல்ல நாம எடுக்கிறோமோ கடைசியிலேயோ முதல்லயோ முடிவிலேயோ அது தீமையா தான் போய் முடியுமே தவிர, சிவம் ஒன்று மட்டும்தான் குறைவிலா நிறைவு கோதிலா அமுதாக விளங்குவது. அப்படிப்பட்ட அந்த சிவத்திற்கு நன்மை பொருள் நலத்தை விளைவிப்பது சிவம். வேறு யாரும் நமக்கு நலத்தை விளைவிக்க முடியும். அப்படி நலத்தை விளைவிக்கக்கூடிய இந்த சிவத்தை திருவாசகத்திலே பதினோராவது பதிகம் திருத்தெள்ளேனம் அது இருபதாவது திருப்பாடலிலே சொல்லுகின்றார். நலம் விளைவித்தல் என்பதாக சொல்லுகின்ற பொழுது இந்த ஆன்மாவிற்கும் அது கடைபிடிக்க வேண்டிய முறை உண்டு, நலம் உண்டு. சிவமும் அது நலத்தை வைத்திருக்கின்றது, நலம் நலத்தை சார்ந்தது. சிவபுராணத்திலே நலத்தை பற்றி சொல்லுகின்றார், திருத்தெள்ளேனத்திலே நலத்தை பற்றி சொல்லுகின்றார். திருவாசகத்துல போய் நலம் விசாரிக்கணும். அப்படி விசாரிச்சாதான் திருவாசகத்தினுடைய நலம் எங்கே விளக்கப்பட்டிருக்கு. சிவபுராணத்துல எங்க சொல்றார் டக்குன்னு சொல்லுங்க மாட்டேன், என்ன நலம் அப்படின்னு சொல்றாரு. அதுதான் முக்கியம். நலன்கா இல்லாத சிறிய இருக்குன்னா மொட்டையா முடிஞ்சு போயிடும். என்ன நலம் என்பதாக சொல்லுகின்றார். விலங்கு மலத்தால் என்று ஆரம்பிக்கணும். விலங்கு மலத்தால் விமலா உனக்கு கலந்த அன்பாகி கசிந்து உள் உருகும் நலம். முதல்ல நமக்கு இருக்க வேண்டிய நலம் என்னன்னா கசிந்து உள் உருகிறியான்னு பார்க்கணும், அன்பு இருக்கான்னு பார்க்கணும், அப்பதான் அருள் விளையும். சிவ வரலையே முதல்ல உன்ட என்ன இருக்கு, அன்பு இருக்கா, எவ்வளவு வச்சிருக்கிற, அதை செக் பண்ணுமா இல்லையா. சிவ வரலன்னா குறை சொல்றதா. நலம்தான் இல்லாத சிறிய இருக்கு. அப்படிப்பட்ட சிவம் என்ன பண்ணுச்சா, கோல் வளையால் நலம் பாடி, குளம்பாடி என்று சொல்லக்கூடிய நிலையில நலம் பாடிதான் திருவாசகம். திருவாசகம் நலம் பாடியது. நன்மையாகிய சிவம் எனக்கு செய்வித்த நன்மைகள் எல்லாம் இது என்பதாக சொல்லி அந்த நலத்தையே பாடி சிவமாகிய மங்களத்தை பாடி மங்களத்தை உண்டு பண்ணுகின்ற நூல் திருவாசகம். திருவாசகம் மங்களத்தை செய்வது திருவாசகம். சோகமான நிலையில தான் திருவாசகம் நம்ம பாட்டு ஒரு முத்திரையை ஒட்டி சார் சோகமா இருக்கீங்களா ஒரு திருவாசகம் பாடிவர் இப்படியாச்சா கொண்டாடி பிரிஞ்சு போயிட்டாங்க ஒரு திருவாசகம் சோகமா இருக்கா சார் ஒரு திருவாசகம். திருவாசகம் நலம் பாடுதல் திருவாசகம் மங்களமாகிய சிவத்தை வெளிப்படுத்துவது. அதனால திருப்படை ஆட்சி இன்னும் சொல்ல போனால் வெளிப்படுத்தி வெளிப்படுத்தி சிவத்தை வெளிப்படையே என்பதாக காட்டுவது திருவாசகம். உள்ளுக்குள்ளே எடுத்துட்டு வரும். இப்படி நலம் என்று சொல்லுகின்ற இந்த நலத்தை விளைவிப்பது திருவாசகம். நலம் என்பது ஐந்தெழுத்து. ஐந்தெழுத்து என்று சொல்லக்கூடிய ஐந்தெழுத்தினுடைய புனைபிடித்தல் என்பதாகிய நிலையிலே ஐந்து என்று சொல்லக்கூடிய நிலையிலே ஐந்தெழுத்து என்று சொல்லக்கூடிய ஐந்தெழுத்தினுடைய நலம் அதுதான் நமக்கு நன்மையை விளைவிக்கக்கூடியது. சிவத்தை பிடிக்கணும்னா ஐந்தெழுத்து என்று சொல்லக்கூடிய அதனுடைய திருவடியை பிடிக்க வேண்டும். இப்படி மலங்கள் ஐந்தையும் மாற்றி புலன்களினுடைய சேற்றையை மாற்றுகின்ற இடம் மதிமண்டலமாகிய இடம் மதிமண்டலமாகிய நிலை. இந்த இடத்திலே சதாசிவம் என்ற நிலையிலே இருந்து சிவம் சிவத்துக்கு ஒவ்வொரு யூனிஃபார்ம் கொடுக்குற ஒவ்வொரு டியூட்டியில இருக்கும் போது ஒவ்வொரு யூனிஃபார்ம் பதி அப்படின்னா என்ன செய்யறாரோ அது தகுந்த மாதிரி டியூட்டி சதாசிவம் அதுக்கு தகுந்த மாதிரி. இப்பொழுது அக்னி என்று சொல்லக்கூடிய அகண்ட நிலையை பற்றி பேசுகின்றார் மூன்றாவது நிலை. இது ஆன்மாவினுள் குருவாக பதியும் நிலை. இங்கே இறைவனுக்கு பெயர் மாணிக்கம் என்ற பெயர். இப்பொழுதுதான் இறைவன் மாணிக்கம் என்ற பெயரே அங்கு வருகின்றது. எப்படி மாணிக்கம் என்ற பெயர் வருகின்றது என்பதாக சொன்னால் அக்னி ஆகிய நிலையிலே மேலே மூன்றாவது நிலை அக்னி நிலை. இந்த இடத்திலே உபதேசம் பதினெட்டாவது உபதேசம் சிவத்திற்கு மாணிக்கம் ஆகிய நிலையிலே அவர் செய்த செய் அந்த நிலையை சொல்லுகின்றார். பதினெட்டு உபதேசம்
இவ்வாறு காண்பான் அறிவுதல்லை ஆதி பரந்தானும் ஒவ்வாத மன்றுள் உமை காணாடிடோ
உபதேசத்திலேயே அற்புதமான ஒரு பகுதி பாட மந்திரம் இந்த மந்திரம். திருமந்திரத்தினுடைய 3000 மந்திரங்கள்ல ஏதாவது ஒரு மந்திரம் அப்படின்னு பிடித்த மந்திரம் எடுக்க சொன்னா நான் இந்த மந்திரத்தை தான் சிவராத்திரி சொல்லுங்க. எப்ப கேட்டாலும் நான் அதுதான் சொல்லுவேன். நமக்கு ஒரே பேச்சுதான். 18வது மந்திரம் இந்த மந்திரத்தை எவ்வளவு தூரம் திருமூல திருவடியை தொழுது நாம் வணங்கலாம் என்கின்ற அளவிற்கு அந்த அளவிற்கு சிவத்தினுடைய கருணையை சொல்றார். சும்மா நான் வாயில சொல்றதுனால இதனுடைய பொருளை சொல்லிட்டேன்னு நான் வந்து பெருமைப்படுத்திக்கிறதுக்குல்ல. ஒவ்வொருவரும் இந்த மந்திரத்தை மீண்டும் மீண்டும் படிக்கணுங்கிறதா என்னுடைய ஒரு வேண்டுகோள் விண்ணப்பம். இந்த மந்திரத்தை மீண்டும் 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 வீட்டில் போய் படிங்க. இது வந்து அவ்வளவு தூரம் முக்கியமான மந்திரம். ஏன்னா எவ்வாறு காண்பான் அறிவு தனக்கு எல்லை அவ்வாறு அருள் செய்யும் ஆதி. சிவத்தினுடைய ஸ்பெஷாலிட்டியே இதுதான். இந்த ஸ்பெஷாலிட்டி வேறு யாருக்குமே கிடையாது. உலகத்திலேயே இல்லாத ஒரு தனி நிலை சிவத்திற்குரிய தனி நிலை இந்த தனி நிலை. எதுனா வெள்ளத்து அணைய மலர் நீட்டம் மாந்தருக்கு உள்ளத்து அணையது உயர்வு. எவ்வளவு தூரம் நீர்மட்டம் இருக்கோ அவ்வளவு தூரம் தான் தாமரை மேல இருக்கும். இன்னும் எக்ஸ்ட்ராவா போடணும்னு ஏங்க வச்சா போட முடியும். அதுபோல சிவம் எவ்வளவு தூரம் இந்த ஆன்மாவிலே பதிந்து விளங்க வேண்டும் என்கின்ற கணக்கு ஆன்மா எவ்வளவு தூரம் தாங்குமோ அவ்வளவு தூரம் பதிவிப்பார். பல்பு 60 வாட்ஸ் போடுவார் லைட்டு சார், 100 வாட்ஸ் நல்லா பிரைட்டா இருக்கு சார், 500 வாட்ஸ் ஓகே, 1000 வாட்ஸ் 1000 வாட் 1000 போட்டா என்ன ஆகுது சார், எவ்வளவு ஆன்மா பக்குவமோ அவ்வளவு அருள் எவ்வளவு தாங்கி வரணும்னா எவ்வளவு வாட்ச் கையில வச்சிருக்கிறாரு அந்த அருள் இந்த ஆன்மாவா சரியான ஜீரோ வாட்ச் இருக்கும் சிலது என்னதான் வந்தாலும் சிவமா யாரியா சிவம் மூடல் அப்படிங்கிறார் மூடர்கள் இன்னொரு இடத்துல சொல்றாரு அற்புதமா தெரியும் சிவபெருமானே வந்து நின்னாலும் இவன் வந்து ஒத்துக்க மாட்டாங்க கேட்க இவன் நம்ம வரல ஒத்தைய அப்படின்னுவா மூடல் அது பாம்பன் சுவாமிகள் பயன்படுத்துவார் மடவு அப்படின்னு பயன்படுத்துவார் எப்போ பாம்பன் சுவாமிகள் ரொம்ப கோபம் வந்துருச்சுன்னா திட்டத்துக்குறாரு வார்த்தையே இல்லை மடவோய் அப்படின்னு திட்டுவாங்க அருள் காலா அதிமூடர் அப்படின்றார் திருமந்தர் அருள் காலா அதிமூடர் யாரு இவன் நம்புவானியா எல்லாரும் கொலையுமே உட்காந்துட்டு இவனுக்கும் அப்படிதான் மணிவாசகருக்கு வந்த சிவம் இவர் சிவம் என்பதாகவே தெரிந்து வந்தார் வந்தது சிவம் சும்மா மாறு வேஷத்துல எல்லாம் வந்துட்டு இல்ல இல்ல இப்போ வந்துட்டு போனது சிவமா அப்படின்றது அப்புறம் தெரிஞ்சுக்கிட்டதெல்லாம் இல்ல வந்தது நான் தாயா சிவம் அப்படின்னா வந்த அருள் நலத்தை கொடுத்தார் இந்த அருள் நலமாகிய இந்த நலத்தை நனிகானேன் என்பதாகி ஒரு அற்புதமான ஒரு வாக்கிலே அந்த அனுபவத்தை பதிவு செய்வார் நனிகானேன் நனி என்ற சொல்லுக்கு மிகுதி என்று பொருள் அப்ப அவருடைய அறிவினுடைய எல்லை எப்படி இருந்ததுன்னா இன்னும் புதியா நான் வாங்கறதுக்கு தயார் அப்படிங்கிற நிலையில இவர் எக்ஸ்டெண்ட் பண்ண அது எக்ஸ்பாண்டிங் யூனிவர்ஸ் மாதிரி போயிட்டே இருக்கு மணிவாசகருடைய அந்த எல்லையை சிவபெருமானுடைய அந்த எல்லை கடந்து கடந்து ரெண்டும் போயிட்டே இருக்கு இவர் கொடுக்க கொடுக்க வாங்கறதுக்கு தயாரா இருக்கு இன்னும் கொடுக்குற அப்ப சிவம் என்று சொல்லக்கூடிய சிவம் எவ்வாறு வரும் என்பதாக சொன்னால் யாருடைய பக்குவம் எவ்வளவோ அறிவினுடைய எல்லை எவ்வளவோ அந்த எல்லைக்கு தக்கவாறு வந்து அருள் புரியும் அதை சொல்ற குருவாக வருகின்ற சிவம் ஆன்மாவிலே குரு என்பதாக பதிகின்ற பொழுது ஒவ்வாத மண்ணுள் உமைகான ஆடிடும் செவ்வாறில் செய்ய செழுஞ்சுடர் மாணிக்கம் அப்படின்னு முடிக்கிறார் இந்த மாணிக்கம்னு முடிச்சு அடுத்த பாட்டு மாணிக்கமாக தொடங்குவார் அடுத்த மந்திரமாக நிற்கக்கூடிய உபதேசம் 19வது கிளைமேக்ஸ் முடிமணியாக விளங்கக்கூடிய மந்திரம் திருமந்திரத்தினுடைய பயனை சொல்லுகின்ற இடம் எது அப்ப இதுக்கு மேல என்ன சொல்லணும் பயன் சொல்லுகின்ற இடம் இது கேட்கறதுக்கு எவ்வளவு புண்ணியம் எவ்வளவு தவம் செய்திருக்க வேண்டும் நாம் இதை படிக்க இப்படிப்பட்ட ஒரு இடம் இது மாணிக்கம் என்பதாக சொல்லி நிறுத்தியவர் இப்பொழுது மாணிக்கமாகிய நிலையிலே அடுத்த நெறி 4வது நெறி இந்த நெறிக்கு திருத்தைலாய நெறி என்று பெயர் சூரியன் மண்டல நிலை முடிஞ்சிருச்சு மதிமண்டல நிலை முடிஞ்சிருச்சு அக்னியாகிய மண்டல நிலை முடிஞ்சிருச்சு இப்ப 4வது நிலை பயன் என்ற நிலை இந்த நிலைக்கு திருக்கைலாய நிலை என்று பெயர் திருக்கைலாயம்னா நீங்க உடனே திருக்கைலாயம் பிளேஸ் இல்ல திருக்கைலாய அனுபவ நிலை அலைகடல் அதனுள் நின்று கைலை புகும் நெறி இது கால் அப்படின்னு காட்டுறாங்க கைலை புகும் நெறிங்கிறது நவயோகமாகிய நெறி பிரணவயோகமாகிய நெறி சிவயோகமாகிய நெறி அது கையை புகும் நெறி இது 4வது நிலை அனுபவ நிலை முடிவான நிலை இந்த உபதேசம் 19
மாணிக துள்ளே மரகத ஜோதியா மாணிக துள்ளே மரகத மாடமாய் மாணிக
அனுபவம் என்பதை பற்றிய மந்திரம் என்ன அனுபவம்னா மாணிக்கத்துள்ளே மரகத சோதியாய் மாணிக்கத்துள்ளே மரகத மாடமாய் ஆணிப்பொன் மண்டிலில் ஆடும் திருக்கூத்தை பேணி தொழுது என்ன பேறு பெற்றாரே மாணிக்கம் என்பதாக இங்கே சொல்லுவது ஆன்மா என்பதை மாணிக்கம் முன்னாடி செழுஞ்சுடர் மாணிக்கம் அப்படின்னு சிவத்துக்கு பேரா சொன்னாரு. பத்தொன்பதுல வரும்போது மாணிக்கம் என்ன ஆயிடுச்சு, டிரான்ஸ்பர் ஆயிடுச்சு. தந்தது உந்தன்னை, கொண்டது எந்தன்னை, ப்ராசஸ். அதனாலதான் ப்ராசஸ் பார்க்கும்போது கடைசி ப்ராசஸ் சிவவாக்கி இணையாண்ட அப்படிங்கிற ப்ராசஸ் கடைசி நெறி. இதுதான் கைலாய நெறி. குறிச்சு வச்சுங்க, எல்லாம் கோட் வச்ச எல்லாம் தக்கு தக்குதான் வருமே தவிர இதெல்லாம் நீங்க விரித்து விரித்து பொருள் காண வேண்டிய இடங்கள். இந்த கைலாய நன்னெறி ஆகிய நெறியில சொல்ற மாணிக்கம் என்பது இப்பொழுது ஆன்மா. அதுல சிவம் எப்படி விளங்கும்னா மரகத சோதியாக விளங்கும். ரொம்ப நாளா எனக்கு பொருள் புரியாத ஒரு இடம் எதுனா திருவண்ண பகுதியில மரகதக்குவால் மாமணி பிறக்கம் அப்படிங்கறதுக்கு பொருள் இதுவரையிலும் தெரியாம உபதேசம் படிக்கிறவரை. உண்மையிலேயே மரகதக்குவால் மாணிக்க பிறக்கம் என்பதற்கு என்ன பொருள்னா, மாணிக்கமாகிய இந்த சிவம் என்று சொல்லக்கூடிய இந்த சிவம் ஆன்மாவிலே பதிந்து ஆன்மாவிற்குள்ளே இருந்து மரகத சோதியாக இந்த சிவமானது ஒளி வீசுகின்ற இந்த நிலைக்கு மாணிக்கம் என்று சொல்லக்கூடிய நிலையிலே ஆன்மாவும், மரகதம் என்று சொல்லக்கூடிய நிலையிலே சிவம் பிறக்கும் நிலை, உதிக்கும் நிலை. மாணிக்கத்துள்ளே மரகத சோதியாக விளங்கும். இது திருக்கைலாய நெறி. அப்ப உடம்பு எப்படி இருக்குமா, உடம்பு இப்ப மாடமாக விளங்கும். விளக்குக்கு மாடம் தேவை இல்லையா, அது மாதிரி உள்ள இருக்கிற மரகத சோதிக்கு மாடம் என்னன்னா இப்ப இந்த உடம்பு தான் மாடம். அதனால முன்னாடி சொன்னார் மெய்யரும் கோயில் அப்படின்னு அங்க சொன்னார். கோயில்னா விளக்கு எரியுமே, உள்ளுக்குள்ள சிவம், சிவமாகிய விளக்கு. சிவமாகிய விளக்கு இப்போது மரகத சோதியாக தோன்றி விளங்கும். மாணிக்கம் என்ற நிலையிலே ஆன்மா நிற்க மரகத சோதி என்று சொல்லக்கூடிய நிலையிலே இந்த சிவம் அதிலே தோன்றி விளங்குகின்ற இந்த நிலையிலே உடல் என்பது இங்கே ஒளிவிடுகின்ற மாடமாக நிற்கும். இப்போ ஒளிவிடுகின்ற மாடமாக இந்த உடல் நிற்கின்ற காரணத்தினாலே இந்த உடலிலே இருந்து உள்ளும் ஒளி வெளியிலேயும் ஒளி. அடியார்கள் என்று சொல்லக்கூடிய நிலையிலே இருப்பவர்கள் இந்த ஒளி என்று சொல்லக்கூடிய ஒளி என்ற நிலையிலே அவர்கள் நிற்பார்கள் என்பதாக மண்ணினில் பிறந்தார் பெரும்பயன் மதிசூடும் அன்னலார் அடியார்தமை அமுது செய்வித்தல் கண்ணினால் அவர் நல் விழா பொலிவு. இந்த பொலிவு என்பது எதுனா உள்ளுக்குள்ளே மரகத சோதியாக அந்த சிவம் ஒளி வீசிக் கொண்டிருக்கும். மாணிக்கமாக ஆன்மா ஒளி வீசிட்டு இருக்கும். நடுவுல மாடமாக இந்த உடல் நிற்கும். எப்படிப்பட்ட மாடமா இருக்குமா, ஆணி பொன் என்ற மாடமாக நிற்கும். உடலாக இருக்கும் இல்ல இல்ல, இது எப்படி இருக்கும்னா ஆணி பொன் என்பதாக நிற்கும். ஆணி பொன்னா என்ன தெரியுமா, ஆணி பொன்னா பொன் என்பதிலேயே ஆணி பொன் என்பதாக ஒரு சிறப்பு. இந்த ஆணி பொன்னாக நவீனதி பற்றி ஏன் நான் முதல்ல சொன்னேன்னா, இதை முழுமையாக ஒரு நிலையிலே இந்த ஒளியின் உடம்பாக இதை நிறுத்தி சிவத்தை ஒளி நிலையிலே வழிபட்டு ஒளியாக இந்த உடலை மாற்றியவர் நவீனதி அடிகள். தண்ணீரால் விளக்கரித்தவர் இந்த நீநாடு அறியும் அன்றே திருநாவுக்கரசர் தேவாரத்தில் பதிவு செய்கிறார். அதுல ஒரு குறிப்பு சொல்லுகின்றார், 6000 அடித்தொண்ட ஆணி பொன். 295 பக்கம் திருநாவுக்கரசர் திருவாரூர் அறநெறி என்பதுல பதிவு செய்தார். இரண்டாவது திருப்பாடு திருநாவுக்கரசர் எடுத்துட்டு வந்திருக்கீங்க, திருமந்திரா இவர் எங்க திருநாவுக்கரசர் எங்க போக போறாரு, எல்லா பக்கமும் எல்லாத்தையும் இழுத்துட்டு வந்து பக்கம் 295 இரண்டாவது திருப்பாடல் மிக மிக முக்கியமான திருப்பாடல். நமிதந்தி அடிகளும் இந்த உபதேசத்துல எவ்வளவு தூரம் நிக்கிறாங்கன்றத வீட்டுல போய் நீங்க கம்பேர் பண்ணி படிக்கணும். சும்மா இங்கேயே நிறுத்திறது இல்ல திருமந்திரம். திருமந்திரம் ரிக்வயர்ஸ் லாட் ஆஃப் ஹோம்வொர்க், இல்லைன்னா முடியாது. திருமந்திரத்தினுடைய அடிப்படை என்ன என்பதாக கொஞ்சம் புரிஞ்சுக்கிட்டு நூல் பிடிச்சிட்டீங்கன்னா போதும். நூல் ஒன்று பற்றி முனி ஏறிடலாம். அப்படிப்பட்ட ஒரு நூல் திருமந்திரம் 295 இரண்டாவது பாடம் மிக முக்கியமான திருப்பம்.
ஆராய்ந்தடே தொண்ட ஆணி பங்குனிவோத்தீரம் மாதே மலை நாதனே
பொன்னாயிருந்தவர் நம்மினியார் அடித்தொண்டர், அவரே முடித்தொண்டராகவும் விளங்குகின்றார். அப்படிப்பட்ட அடித்தொண்டராக விளங்குகின்ற நம்மினந்தி அடிகள் ஆணி பொன்னா, இந்த உடல் என்பது பொன்னெடும் கோயிலாக மாற்றுதல் என்பதுதான் ஆணி பொன்னாக விளங்குகிறது. மரகத மாடமே ஒளி வீசுதுன்னா, இந்த உடல் என்பது ஒரு நாள், ரெண்டு நாள், மூணு நாள், நாலு நாள், அஞ்சு நாள் விட்டா என்ன ஆகும்னா பக்கத்துல நெருங்க முடியாது. எனக்கும் இதுக்கு சர்வீஸ் பண்ணியாகும். இந்த உடல் என்பது அவ்வளவு அப்படிப்பட்ட உடல் இது. ஆனால் மணிவாசகர் ஆகட்டும், திருமூலர் ஆகட்டும், இந்த உடல் பற்றி பேசுகின்ற பொழுது இந்த உடல் என்பது கோயில் என்பதாக பேசுகிறார். அப்ப மாற்ற வேண்டியது ஏதோ இருக்குன்னு புரியுது. இப்ப இந்த உடல் இப்ப இருக்கிறத ஒழுங்கா மாத்தணும். அப்ப இந்த உடல் என்று சொல்லக்கூடிய இந்த உடலை மாடம், மரகத மாடம் என்று சொல்லக்கூடிய நிலையிலே, சிவம் என்று சொல்லக்கூடிய சிவத்தை எழுந்தருளி இருக்கின்ற கோயிலாக மாற்றுதல் என்பது பொன்னெடும் கோயில். ஆணி பொன் என்பது இந்த பொண்ணுல கொஞ்சம் கூட என்ன கலக்குற கழிம்பு இல்லாத செம்புக்கு, கழிம்பு இல்லாத நிலைக்கு ஆணி பொண்ணு. ஏன்னா கழிம்பு அறுத்தான் எங்கள் தன்னுடல் நந்தி. கழிம்பு எப்பொழுது நீங்கியதோ அப்பொழுது ஆணோ பெண்ணாக மாறும். செம்பிலே கழிம்பு நீங்கினால் எப்படி பொண்ணாகுமோ அது போல கழிம்பத்தான் நீக்கணும். அப்ப கழிம்பு என்று சொல்லக்கூடிய ஆணவ மலத்தை அறுத்த காரணத்தினாலே இது எப்படி நிற்கிறதா, பொன்னெடும் கோயிலாக நிற்கின்றது. அப்படிப்பட்ட நிலையிலே இந்த உடல் என்று சொல்லக்கூடியது நின்று ஒளி வீசும். அப்படி நின்று ஒளி வீசியதுதான் நமிநந்தி அடிகளை நாங்கள் வணங்குகின்றோம் என்று திருநாவுக்கரசர் பதிவு செய்கின்றார். அந்த அளவிற்கு பார்க்க திருநாவுக்கரசர் பதிவு செய்த நிலையிலே நமிநந்தி அடிகளுடைய பெருமை மீனாலு அறியும். இந்த மாணிக்கம் என்ற நிலையை பற்றி திருவாசகம் 26வது திருப்பதிகம் அதிசயம் என்று சொல்லக்கூடிய பத்திலே வைக்கிறார். மாணிக்கம் என்பது வைப்பு மாடு என்று, மாணிக்கத்து ஒளி என்று மனத்திடை உருகாதே. நீங்க கன்சால்டேட்டடா திருமந்திரத்தினுடைய பொருள் திருவாசகத்தை எப்படி மேலோங்கி விளங்கி நிற்குது. திருவாசகத்தினுடைய அந்த தொடர்போடு நீங்க படிச்சீங்கன்னா திருமந்திரம் எங்கேயோ கொண்டு போகும். கண்டினியூ புதுசாக வைக்க முடியாது, போயிட்டே இருக்கக்கூடிய ஒரு நிலை. அப்படிப்பட்ட அனுபவமா உள்ளது. வைப்பு ரெண்டு இடம், ஒன்று முதல் பாடல், இரண்டாவது ஏழாவது பாடல். முத்து மாமணி மாணிக்கம் வைரத்தன் பவளத்தன் முழுச்சோறு, இதுக்கு மேல வேற யாரும் சிவத்தை சொல்ல முடியும். இதுதான் இதுவரையிலும் சொன்ன உபதேசத்தினுடைய முழு அந்த நிலை. சிவம் என்று சொல்லக்கூடியது முழு சோதி. அப்ப அறவுரை சோதி எல்லாம் இருக்குன்னு அர்த்தம், அதை பத்தி நான் பேசல. முழுச்சோதியாக விளங்கக்கூடிய எங்கள் சிவம் இது என்பதை பற்றி நாம் பேசுகின்றோம். இந்த நெறிக்கு திருக்கயிலாய நெறி, இந்த நெறி திருக்கயிலாய நெறி நிறைவடைகின்ற அந்த நெறியானது என்ன ஆகுது, ஆன்மா சிவம் உடல் எல்லாம் ஒளிவுடைய நிலையில வந்து விளங்குது. எல்லாத்தையும் ஒளிவுடைய, எல்லாமே ஒளி வீசணும். அவர்கள் எங்கே எங்கே செல்லுகின்றார்களோ அந்த இடமெல்லாம் பொலிவு அடையும். புண்ணியான சம்பந்தர் எங்கே போனாலும் அந்த இடம் பொலிவு. அவரை காணுகின்ற போதெல்லாம் அகத்திலே பொலிவு. கண்கள் எப்படி பார்த்தது என்பதாக மங்கையக்கரசியாரும் குலச்சிறையாரும் வணங்குகின்ற போது நின்ற அந்த அருப்பொழிவு. ஞானத்தின் குருங்கம் நான்மறையின் தனித்துணையை வானத்தின் மிசையன்றி மண்ணில் வளர் மதி கொழுந்து காலத்தின் எதிர்ப்பை கண்களிப்ப கண்டார்கள். இதுதான் அருள் பொழிவு. இந்த அருள் பொழிவு, அருள் வீச்சு அவர்கள் இருக்கக்கூடிய இடத்திற்கு வந்தாலே துன்பம் நீங்கும். நீங்க வந்து அவர்களிடத்தே அந்த குறையை சொல்ல வேண்டும் என்ற அவசியமே இல்லை. அருள் வீச்சு என்று சொல்லக்கூடிய இந்த அருட்பொழிவுடைய அடியார்களுடைய நடுவிலே இருக்க வேண்டும் என்று பணிவாசக பெருமான் வேண்டியது. அடியார் நடுவில் இருக்கும் அருளை புரியாயினா வேற எதையும் கேட்க வேண்டிய அவசியமே இருக்காது. ஏன்னா அந்த அருட்பொழிவுக்கு வீச்சுக்குள்ளே இருக்கின்ற பொழுது எதுவும் கேட்கவும் தோணாது, எதுவும் பெறவும் தோணாது, எல்லாம் கிடைச்சிட்ட மாதிரி. அதற்கு வெளியிலே போகின்ற பொழுதுதான் ஏதோ நமக்கு குறை, இது வேண்டும் அது வேண்டும் இருக்கும். எல்லாம் கிடைச்சதுக்கு அப்புறம் என்ன குறை இருக்கும் பொழுது குறைவிலா நிறைவாக விளங்குகின்ற சிவம், அந்த சிவத்தை அந்த சிவத்தினுடைய பொழிவினை இருக்கக்கூடியவர்கள் இடத்திலே வள்ளல் பெருமான். அதனாலதான் வள்ளல் பெருமான் எங்கே போனாலும் அந்த அருள் வெள்ளம் அப்படியே அவரோடு செல்லும். அருள் வீச்சு போய் பக்கத்துல நின்னாலே போதும், என்ன கேட்டு அவர்கிட்ட வாங்கறதுக்கு மேல் போதையாக நின்னாலே போதும் அப்படின்ற மாதிரியான நிலைமை வள்ளல் பெருமானுடைய அந்த உடலை சுற்றி வீசுகின்ற அந்த வீச்சுக்கு மரகத மாடமாக நின்று ஒளி வீசுவார். சில பேர் கிட்ட பக்கத்துல போனீங்கன்னா என்ன ஆகும், இருக்கிறதும் போயிடும், அப்படி இருக்கிற ஆளு. அதனாலதான் ஒருவரிடத்திலே செல்லுகின்ற பழக்கம் நட்பு பற்றி ஐந்து அதிகாரங்களில அடிச்சு பேசுறார் திருவள்ளுவர். ஏன் நட்பு பற்றி நீங்க வைத்துக் கொள்ள வேண்டியது எப்படி வச்சுக்கணும் தெரியுமா? ஒன்னு புடி, இரண்டாவது அதிகாரம் புடி, மூணாவது அதிகாரம் புடி, நாலு புடி, அஞ்சு புடி. ஏன் அப்படின்னா நட்பு என்பதுதான் எல்லாவற்றுக்கும் அடிப்படை. சிவமே நட்பிலே இருந்துதான் தொடங்குகின்றது, பழமையிலே இருந்துதான் தொடங்குவது நட்பு. உயிருக்கும் சிவத்திற்கும் இருக்கக்கூடிய பழைய நட்பை பற்றி பேசுவதுதான் சிவபுராணம். இன்னைக்கு நேற்று வந்த நட்பு இல்லையா, பழமை என்பது உனக்கு எனக்கு எப்பொழுது என்று நீ அன்று நான் உன் அடிமை அல்லவோ என்ற நட்பை பற்றி பேச தொடங்குவதுதான் சிவபுராணம். ஆக இந்த மரகத மாடமாக ஒளி வீசுகின்ற அடியார்கள் திருக்கூட்டத்தின் நடுவிலே இருக்கின்ற பொழுது உடல் உறவின் பயன் பெறுதல் என்று பெரிய புராணம் இதை பற்றி பேசும். இந்த அடியார்களோடு இருந்தாலே போதும், உடல் உறவின் பயனை யாம் அடையலாம் என்பதாகிய நெறியை பெரிய புராணத்திலே விரிவாக எடுத்து பேசுகின்றார் தெய்வ சேக்கிரார்கள். அடியார்களோடு கூட இருந்தால் மட்டுமே போதும், பரவுவார் பாடு சென்று அழகின்றேன் என்ற நிலையை கொண்டு வந்து காட்டுவது நம்முடைய நெறி. யாரு பரவுகின்றார்களோ அவர்கள் போதோடு நீர் சுமந்து ஏற்றி புகுவார், அவர் பின் புகுவேன். நான் போது நீரு இதெல்லாம் எடுத்துட்டு போறனான்றது செகண்ட் கொஸ்டின். யார் யாரெல்லாம் போறார்களோ அவர்களுக்கு அடியார்க்கும் அடியை அப்படிதான் நிற்கிறார். இப்படிப்பட்ட இந்த நெறி, இப்படிப்பட்ட இந்த நிலையை சொல்லுவதுதான் முடிவான நிலையாக விளங்குகின்ற திருக்கயிலாயின். இதை விரித்து ஒன்பதாம் தந்திரத்தில் பேசுறேன், திருப்பூத்து தரிசனத்தில் இதை விரித்து பேசுகின்றார். மாணிக்கத்துள்ளே மரகத மாடமாய், மாணிக்கத்துள்ளே மரகத சோதியாக விளங்குகின்றதை புரிந்து கொள்ள வேண்டும் சொன்னார். ஒன்பதாம் தந்திரம் விரிவாக பேசுகின்ற அந்த தந்திரங்களிலே புரிய வேண்டிய இடம் இந்த இடத்தை புரிஞ்சாதான் அந்த இடத்துக்கு. முப்பது உபதேசத்திலே இருக்கக்கூடிய கருத்துக்கள் 3000 தந்திரங்களிலேயும் விரவி கிடக்கின்ற கருத்துக்கள். இந்த யோகத்தை பற்றி, இந்த சிவத்தோடு கூடுகின்ற நெறியை பற்றி சகமார்க்கம் என்று சொல்லக்கூடிய பூசனை அல்லாமல் அகமார்க்கமாகிய பூசனையை பற்றி பேசி நம்மை உள்ளுக்குள்ளே இருக்கக்கூடிய சிவத்தை குருவாக வெளிப்படுத்தி இந்த ஆன்மாவிற்கு மரகத மரமாய் ஒளி வீசுகின்ற அந்த செயலை செய்வது இந்த 30 உபதேசம். இனி இந்த உபதேசம் என்று சொல்லக்கூடிய இந்த நெறியை சொன்னவர் இதனால் விளைகின்ற பயன்கள் இவை இவை என்பதாக தெளிவு குருவின் திருமையினை காண்டல், தெளிவு குருவின் திருநாமம் செப்பல் என்று குருவினுடைய பயன்களையெல்லாம் எடுத்துச் சொல்லுகின்ற பகுதிகள் இந்த 5+1. முதல் மந்திரம் மின்னின்று இழிந்து வினைக்கீடாய் மெய்கொண்டு தன்னின்றதாலை தலைக்காவல் முன்வைத்த அந்த நிலையிலே இருந்து இந்த 5 மந்திரங்களையும் ஒன்றாக நீங்கள் வைத்துக் கொண்டு 6 மந்திரங்கள், இந்த 6 மந்திரங்களும் ஒரு நெறியாகிய அந்த நெறியினுடைய தன்மை இவ்வாறு என்பதாக சிவத்தினுடைய தன்மையை உயிருள் அகத்தி என்ற நிலையிலே எவ்வாறு இது மேலோங்கி வந்து இந்த ஆன்மாவை சிவம் ஆட்கொள்ளுகின்றது என்பதை காட்டி ஆட்கொள்ள வந்த அந்த சிவத்தினுடைய குருவாகிய நிலை, அந்த குருவினுடைய பண்பினை பற்றைய மந்திரங்களிலே பற்றி பேசுகின்றார். அப்படிப்பட்ட அந்த குரு நிலை என்ன என்பதை மற்றைய மந்திரங்களில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு அந்த தனித்துவமான நிலையினை 7 நிலைகளிலே நாம் கண்டிருக்கின்றோம். அந்த 7 நிலைகளிலே நந்தி, பதி, ஆரியன், சதாசிவன், குரு, அரண், சிவம் என்பதாகிய அந்த நிலை. இந்த நிலையிலே அமைத்து திருவெண்பா என்று சொல்லக்கூடிய திருவெண்பாவிலே ஒரு குறிப்பு உண்டு, இதை நீங்க எடுத்துட்டு போங்க. அடுத்த வகுப்புக்கு வரும்போது இது ரெண்டும் அடிப்படையாக நீங்கள் வைத்துக் கொள்ள வேண்டிய பகுதி. திருவெண்பா 47வது பகுதியில மொத்தம் 1, 2, 3, 6 திருப்பாடல்கள் நீங்க படிச்சுட்டு வாங்க, உபதேசத்தோடு ஒட்டிய பகுதி. அப்புறம் குழைத்த 10, 33, 8. மீதி இருக்கக்கூடிய திருப்பாடல் எடுக்கணும், 47 வெண்பாக்கு போனோம். இதை படிக்கணும், இதுக்கு அதுக்கு அதுக்கு இதுக்கும் நீங்க படிச்சுட்டு வர வேண்டியது. அப்ப படிச்சு வந்தாதான் அடுத்த வார வகுப்புக்கு நீங்க வருகின்ற பொழுது ஒரு தெளிவு அந்த இடத்துல நமக்கு கிடைக்கும். 4 பேதப்பத்துல 33:8, திருவெண்பாவில 47 4, 7, 8, 9, 10, 11 முடிமணியாக விளங்கக்கூடிய திருப்பாடல். திருவெண்பா சாதாரணமான பகுதி அல்ல, திருவெண்பாவினுடைய அந்த நிலை மிக மிக அற்புதமான நிலை. திருவாசகமும் திருமந்திரமும் ரெண்டும் இணைத்து இரண்டு கண்கள் ஒரு காட்சி ஒன்றாக காண்பதுமே காட்சி அப்படின்னார். திருவாசகமும் திருமந்திரமும் இரண்டு கண்கள், ஆனால் காட்சி சிவமாகிய ஒன்றுதான் இரண்டும் காட்டுகின்றது. அப்படிப்பட்ட நிலையிலே திருவாசகத்தையும் திருமந்திரத்தையும், திருமந்திரம் படிக்கின்ற பொழுது திருவாசகம் எங்கெங்கெல்லாம் ஓடி இழுத்து வந்ததோ அங்கெங்கெல்லாம் நம்ம பெறுவோம். திருமந்திரத்தை திருமந்திரத்தின் நிலையிலே இருந்துதான் பார்க்கணும்னு முதல்ல தொடங்கினது. ஆனா பாத்தீங்கன்னா உபதேசம் படிக்கின்ற பொழுதுதான் குரு நிலையிலே இருந்த அந்த நிலைக்கு அடிப்படையாக அமைந்த ஒரு நிலை, செயல்முறையாகிய அனுபவ நிலை திருவாசகம். இப்ப திருவாசகத்தினுடைய சிறப்பு, ஒரு திருவாசகத்தினுடைய ஒரு மொழி இருந்தால் போதும் சிவத்தோடு நம்மை அது கூட்டு வைக்கும் என்பது சத்தியமான. அப்படிப்பட்ட நிலையிலே திருவாசகத்தினுடைய அந்த அனுபவ நிலையை திருமந்திரத்திலே புழிந்து காணக்கூடிய நிலை. 47 ஒரே ஒரு பாட்டு மட்டும் இந்த 6:1 பாடி 33:8 நம்ம வழிபாட்டில் முடிச்சுட்டு இன்றைய வகுப்பினை நாம நிறைவு செய்யலாம். மருந்து வந்த துயரத்தை தீர்க்குமா, வரும் துயரத்தை தீர்க்குமா? வரும் துயரம் எது? ரெண்டாவது ஒரே குறிப்பு நான் சொல்ல மறந்துட்டேன். இந்த வேயின் நெடுங்கடல் பாடல்ல, வேயின் நெடுங்கடல் போல இம்மெய்யலும் கோயிலிருந்து குடிகொண்ட கோன் நந்தி தாயினும் மும்மலம் மாற்றி அப்படின்னு ஒரு சொல் சொல்றாங்க. இது கருணை கடல் என்று சொல்லக்கூடிய சிவத்தினுடைய பேராளனாக விளக்கக்கூடிய சிவத்தினுடைய கருணை. தாயினும் மும்மலம் மாற்றி என்பதாக சொல்லுகின்ற இந்த ஒரு வரிக்கு திருவாசகத்தின் ஈடான ஒரு நிலை எங்க சொல்றார் அப்படின்னு பளிச்சின ஒரு இடம் அமைச்சர், அற்புதமான ஒரு இடம். திருச்சபயத்தில் 5வது பதிவு 39வது திருப்பாடல் திருவாசகத்தினுடைய பேரருளாளனாக விளங்கக்கூடிய சிவத்தின் கருணையை தாயினுடைய நிலையை என்று சொல்லக்கூடிய நிலையை காட்டிலும் பன்மடங்கு உயர்ந்து நிற்பது இந்த சிவத்தினுடைய கருணை என்று கற்றாவின் படம் போல கதறியும் பதறியும் என்று பல இடங்களிலே தாயாய் முறையை தருவோனு என்று சொல்லக்கூடிய நிலையிலே தாய் என்ற நிலையோடு திருவாசகத்திலே பல இடங்களிலே சொல்லுகின்றார். தாய் ஒரு இடம் திருமந்திரமாகிய இந்த திருமந்திரத்தை அடிப்படையாக, திருமந்திரத்திற்கு அடிப்படையாக இருந்த ஒரு வரியாக அமைவது ஓய்விலாதன ஓமனை இறந்தன என்ற இந்த திருப்பாடல் திருவாசகத்தின் முடிமணியாக விளங்கக்கூடிய திருப்பாடலும், இந்த திருப்பாடல் கருணைக்கு எல்லையை காட்டும் திருப்பாடலாகவும் அமைந்தது. அப்படிப்பட்ட இந்த திருப்பாடலில் சொல்லுகின்றார், தாயில் ஆகிய இன்னருள் புரிந்த என்பத அன்ற அந்த வரிதான் திருமந்திரத்திற்கு அடிப்படையாக அமைந்து தாயினும் மும்மலம் மாற்றி என்பதற்கு திருமந்திரத்திற்கு அடிப்படையாக அமைந்தது இந்த திருவாசகம். ஆக திருவாசகத்தினுடைய இந்த நிலை தாய் என்று சொல்லக்கூடிய தாயினும் இந்த இன்னொருள் புரிந்த அந்த பெருமானுடைய கருணை திறத்தை திருச்சலகத்திலே அவர் குறிப்பிடுகின்ற இந்த இடம் ஒளிமணியாக நிற்கக்கூடிய இடம் என்பதாக அமைத்து இப்ப இந்த திருவெண்பாளருடைய இந்த 5-6 திருப்பாடல்களையும் குறைந்தபட்சம் 33-8 எல்லோரும் படித்து வர வேண்டும் என்பதாக அடியார் பெருமக்களுடைய திருவடியில விண்ணப்பமாக செய்து உபதேசம் என்று சொல்லக்கூடிய இந்த உபதேசத்தை தொடர்ந்து நீங்கள் வீட்டிலே சென்று இந்த உபதேசத்தை படிக்க வேண்டும். சிவம் உணர்த்தும், நிச்சயமாக உணர்த்தும் என்பதாகிய அந்த ஒரு அடிக்குறிப்பினை சொல்லி இதோடு நிறைவு செய்கிறேன்.